வசந்த மகிழியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே இறை அருள் தரும் பழியீது ஆதவன் ஒளியீது அற்பனமாகிட பாருங்களே திரு பலியினில் கலந்திட கூடுங்களே வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட பாருங்களே
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு மக்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தினையும் இறை ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு இத்திருப்பலியின் வழியாக உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் இறை வார்த்தையானது இரண்டு வாசகங்கள் வழியாக நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிற தலைப்பு இறை வார்த்தையும் இறை வார்த்தை பணியாளர்களும். இன்று அகில உலகம் எங்கும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இறை வார்த்தையானது எடுத்துரைக்கப்படுகின்றது. இறை வார்த்தையை எடுத்துரைப்பதற்கான ஆர்வமும் ஆசையும் அருள் பணியாளர்கள் துறவியரை கடந்து பல்வேறு பொதுநிலை மக்களுக்குள்ளும் எழுந்திருக்கிறது. இதை மறுப்பதற்கில்லை. ஆனால் எந்த நோக்கத்தில் இறை வார்த்தை பறைசாற்றப்படுகிறது என்பதை நாம் ஆழமாய் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இறை வார்த்தையினுடைய ஒளியில் நாம் இன்றைய நாளில் அதே வார்த்தைகளை உடைத்து பார்த்து எந்த மனநிலையில் எந்த நோக்கத்தில் இந்த இறை வார்த்தை பறைசாற்றப்படுகிறது, இறை வார்த்தையை பறைசாற்றுகிற பணியாளர்களெல்லாம் இந்த இறை வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளிருக்கிறோம். ஆகவே இறைவன் தாமே இப்பள்ளியின் வழியாகவும் அவருடைய வார்த்தைகள் வழியாகவும் நமக்குள் பேசி தோன்றுதலை எழுப்பி அவர் எதிர்பார்க்கிறபடியாக வார்த்தையை அறிவிக்க வாழ்ந்து காட்ட நம்மையும் அவர் பயன்படுத்தும்படியாக இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாய் இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக, ஆண்டவரே உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவர் திருமுன் அரசர் யோசபாத்து உடன்படிக்கை செய்து கொண்டார். அரசர்கள் 2 வாசகம். அதிகாரம் 22, இறை திருவசனங்கள் 8-13 மற்றும் அதிகாரம் 23, இறை திருவசனங்கள் 1-3. அந்நாள்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசனிடம் வந்து பதில்மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அகிக்காமையும் மீகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் ஆசாயாவையும் நோக்கி, அரசர் இட்ட கட்டளை இதுவே, நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கெதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார். அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும் எருசலேம் குடிகள் அனைவரும் குருக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உட்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும்.
ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும், வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும், வழியை கற்றுத்தாரும். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும், தன்னலத்தை நாட விடாதேயும், தன்னலத்தை நாட விடாதேயும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும், வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும், வழியை கற்றுத்தாரும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும், வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழி தருளும். நியமங்களை பெரிதும் விரும்பினேன், நீ நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும், நீ நீதி உள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும், வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேவும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும், வழியை கற்றுத்தாரும்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்க, ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய துயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே,
மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 15-20 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதும், போலி இறை வாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோளை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாதும், கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாதும். நல்ல கனிகொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறும் போலி இறை வாக்கினர் யார் எனும் அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவிலன் அன்பிற்குரியவர்களையும், இன்று 2 வாசகங்களும் இறைவார்த்தை பணியாளர்களை மையப்படுத்தியதாக இருந்தாலும், இரண்டும் வெவ்வேறு விதமான உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை, சட்டங்களை, கட்டளைகளை கேட்கிற அரசன் யோசபாத்து மனமாற்றத்தினுடைய வெளி அடையாளமாக தன் ஆடைகளை எல்லாம் கிழித்துக் கொள்வதை பார்க்கிறோம். தான் பெற்றுக்கொண்ட இறை வார்த்தைகளை தன் மக்கள் எல்லாரும் கேட்க வேண்டும் என சொல்லி தன் மக்களை அழைக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு எதிரே சென்றதால்தான் கடவுளுடைய சினம் அவர்கள் மீது வெகுண்டெழுந்து வருமாறு அது அமைந்தது என சொல்லி, அரசன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள் என்கிறபடியாக, அவன் எப்படி மனமாற்றத்தை அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வந்தார், அதுபோல தன்னுடைய மக்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு உடன்படிக்கை மக்களாக வாழ வேண்டும் என சொல்லி முதல் வாசகம் நமக்கு அழகான ஒரு முன்னுதாரணத்தை கொடுக்கிறது. அதே வேளையில் நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்டோமே, ஆட்டுத்தோள்களை போர்த்திருப்பார்கள் ஆனால் இவர்களோ கொள்ளையடிக்கிற ஓநாய்கள் என சொல்லி இயேசு கிறிஸ்து கடினமான வார்த்தைகளை யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறார்? போலியான இறை வாக்கினர்களுக்கு எதிராக. அன்பிற்குரியவர்களே, இந்த 2 மக்களையும் நம்முடைய 21 நூற்றாண்டில் நாம் மிக எளிதாக அடையாளம் காண முடியும். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த 21 நூற்றாண்டில் இறை வார்த்தை அதிகமாய் அறிவிக்கப்படுகிறது. உலகத்தின் எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் இறை வார்த்தையானது அனுதினமும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு காலகட்டத்தில் இல்லறத்தாருக்கு இந்த பணி என கேட்டால் அது இல்லை, துறவிறத்தார் கடவுளுடைய அழைப்பை சிறப்பாக பெற்று அருள் பணியாளர்களாக, கன்னியராக, அருள் சகோதரர்களாக யாரெல்லாம் திருப்பலி பெற்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இறை வார்த்தையை அறிவிக்கிற பணியை செய்தார்கள். ஆனால் இன்று துறவர மக்களையும் கடந்து அவர்களையும் மிஞ்சுகிற அளவிற்கு பொதுநிலை மக்கள் இறை வார்த்தையை இன்னும் அதிகமாய் ஆர்வத்தோடு, தடைகளையெல்லாம் கடந்தும், தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப கடமைகள், பொறுப்புகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர்கள் இறை வார்த்தை அறிவிப்பதை நாம் இன்று காண்கிறோம். மலர்ந்திருக்கின்ற இந்த ஒரு யதார்த்தம், அதாவது இறை வார்த்தையை எல்லோருமே அறிவிக்க வேண்டும், இறை வார்த்தையை எல்லா மக்களுமே செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு யதார்த்தம் இந்த நூற்றாண்டில் மலர்ந்து கொண்டிருப்பது நமக்கு உண்மையில் மகிழ்ச்சியான ஒரு செய்திதான். ஆனால் அன்பர்களே, நாம் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும். நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து போலி இறை வாக்கினர்களை குறித்து எச்சரிக்கிறாரே, அவர்கள் எதை அறிவித்தார்கள்? அவர்களும் அதே இறை வார்த்தையை தான் அறிவித்தார்கள். அவர்கள் அறிவித்ததும் இறை வார்த்தை என சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏன் அவர்களை போலியானவர்கள் என கண்டிக்க வேண்டும்? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய கடைக்கு போனோம்னா, இயற்கை காய்கறிகள், இயற்கை பழங்கள் சொல்லி ஒரு பிரிவு இருக்கும். அதுபோல செயற்கையாக இந்த ஹைபிரிட் விதையெல்லாம் போட்டு இன்னைக்கு மிக விரைவாய் வளர செய்கிற அந்த ஒரு விதையிலிருந்து வளர்ந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இருக்கும். இந்த இயற்கையாக விளைந்தவற்றை விட ஹைபிரிட்ல வளர்ந்தவை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும், கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருக்கும். இயற்கை பழங்களை விட உண்மையில் அவை அதிகமான சுவை உள்ளதாக இருக்கும். மிக குறுகிய காலத்தில் அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தென்னை மரம் வச்சோம்னா அது வளர்ந்து கனி கொடுப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகுமானால், அதே ஒரு ஹைபிரிட் மரத்தை வச்சோம்னு சொன்னால் அது 3 ஆண்டுகளில் சும்மா எட்டி பறிக்கிற இடத்துல இன்னைக்கு அது கனி கொடுக்குது. ஆனால் இது எப்படி இந்த ஹைபிரிட் பழங்களால் காய்கறிகளால் நாக்குக்கு மட்டும்தான் சுவை, உடலுக்கு அதனால் ஆற்றல் இல்லை, வலிமை இல்லை, அவற்றிற்கு நோய் தீர்க்கும் அந்த ஒரு குணம் இல்லையோ, அதுபோலதான் இந்த இறை வார்த்தையும் இந்த 2 தலங்களில் அறிவிக்கப்படுவதை காண்கிறோம். 2 தலங்களிலும் அறிவிப்பவர்கள் மலர்ந்து கொண்டு வருவதையும் நாம் காண்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, முதலில் இறை வார்த்தை இருக்கிறது, அறிவிக்கப்படுகின்ற இறை வார்த்தை என்றால் என்ன என்பதை நாம் மனதிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை என்றால் என்ன? அறிவிப்பது எதை? ஏதோ ஒரு கை தேர்ந்த எழுத்தாளர் எழுதிய கதையையோ நாவலையோ வரலாற்றையோ நாம் சென்று அறிவிக்கவில்லை. இறை வார்த்தை என்பது மூவரு கடவுளில் ஒருவரான இறை மகன்தான். தொடக்கத்தில் கடவுளோடு இருந்த அவர்தான் வார்த்தையாக வளர்ந்தார். அந்த வார்த்தையை நாம் அறிவிக்கிறோம் என சொன்னால், இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுதெல்லாம் மனதில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டியது, நான் இங்கு அறிவிப்பது இயேசு கிறிஸ்துவை என்கின்ற மனநிலை நம்மில் மலர வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் என சொன்னால், இயேசுவை அறிவிக்கின்ற அந்த பணியாளர்கள் எப்படி தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழையை நாம் அறிந்திருக்கிறோமே. உள்ளிருந்த மன்னாவை, கோலை, 10 கட்டளைகளை தாங்கியிருந்த அந்த ஒரு கற்பலகையை சுமப்பதற்கான பேழையை ஆண்டவர் பார்த்து பார்த்து வடித்தார் என சொன்னால், நமக்குள் நாம் தாங்கிச் செல்கின்றோமே இறை வார்த்தையாக இறைமகன் இயேசு கிறிஸ்து, அவரை தாங்குகின்ற பணியாளர்கள் இன்னும் எவ்வளவு அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், என் போதனை, என் நடத்தை, என் நம்பிக்கை, என் பொறுமை, என் அன்பு, என் மன உறுதியை பின்பற்றுங்கள். அவரால் சொல்ல முடிகிறது. அவர் அந்த இறைமகனை, இறை வார்த்தையை அதிபரிசுத்தமான நிலையிலே அறிவித்தார். அவர் அறிவித்தார், ஆகவேதான் அந்த வார்த்தை அற்புதங்களை செய்தது. கேட்டவர்களெல்லாம் சுகமடைந்தார்கள், அவர்களின் நிழல் அதிசயம் செய்தது. இன்னைக்கு பார்க்கிறோமே, முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இறைவார்த்தை அறிவிக்கப்பட்டாலும் இறைவார்த்தைக்கான பணியாளர்கள் இன்று புதிது புதிதாய் எழுந்து வந்தாலும், ஏன் முன்னர் நடந்தது போல வல்ல செயல்கள் அதிசயங்கள் இன்று நடைபெறுவது இல்லை? இதை நாம் யோசிச்சு பார்க்கணும். இயேசு சொல்றார் பார்த்தீங்களா, அந்த விதை 100 மடங்காக பலன் கொடுக்க வேண்டும். நாம் விதைக்கிற அந்த விதை இயேசுடைய வார்த்தை இயேசுதானே, ஏன் அது இன்று பலன் கொடுப்பதில்லை என சொன்னால், எந்த நோக்கத்தோடு நாம் இறை வார்த்தையை அறிவிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கசப்பான யதார்த்தம்தான், ஆனால் அதை பதிவிட வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் அதிகமாய் விற்பனை செய்யப்படுவது இயேசுவும் இறை வார்த்தையும். பல பேர் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன குடிசையை போட்டு கத்தி கூப்பிட்டோன்னு சொன்னால் அந்த இடத்தில் கூடுவதற்கு கூட்டம் வருகிறது. தெய்வீகமான திருப்பள்ளியை, திருப்பள்ளியினுடைய வார்த்தைகள் எல்லாம் விவிலியத்திலிருந்து எடுத்து 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 திரு அவை தந்தையில் எல்லாம் முழங்கால் இருந்து ஜெபித்து ஜெபித்து கொடுத்தார்களே, அந்த திருப்பள்ளியில் முழுமனதோடு பங்கெடுப்பதற்கு இன்னைக்கு எத்தனை மக்கள் ஆர்வமாக வராங்கன்னு தெரியல. ஆனால் வாங்க நம்மளாம் சத்தமோடு ஜெபிப்போம், மைக்கு போட்டு கத்துவோம்னு சொன்னால் அந்த சத்தம் தன்னை மறந்த ஒரு நிலைக்கு இன்னைக்கு மக்கள் நிறையா கூடுறாங்க. நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம்னு சொன்னால் எப்படி அந்த மார்க்கெட்டில் நாம் காணுகிற பழங்கள் எல்லாம் அப்படி நம்முடைய கவனத்தை இருக்கிற அளவுக்கு அதை தண்ணி தெளித்து அதில் எண்ணெயை பூசி பல பலன்னு வச்சுருக்காங்களோ, எந்த வியாபாரி அதிகமாக கூவி கூவி கத்தி விற்கிறாரோ அந்த வியாபாரிக்கு எப்படி அதிகமாக வியாபாரமாகுதோ, இன்றைக்கு இயேசுவையும் இறை வார்த்தையும் அந்த நிலைக்கு ஆக்கிவிட்டார்கள். திருப்பள்ளியாகட்டும், நற்செய்தி கூட்டங்களாகட்டும், ஆராதனை வழிபாடுகளாகட்டும், இன்றைக்கெல்லாம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி விற்கிற வியாபாரம் மாதிரி இயேசுவை வியாபாரம் செய்கிற உலகமாய் நாம் மாறி போயிருக்கிறோம். ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுட்டாங்க, நல்லது செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு 10 இறை வார்த்தையை மனப்பாடம் செய்வோம், மனப்பாடம் செஞ்சு போய் சும்மா சொல்லுவோம், அதை கேட்டு மக்கள் காசு கொடுப்பாங்க. ஆயர்பணி திருமுகலன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலே 3 நூல்கள் இருக்கு, 1 திமோத்தேயோ, 2 திமோத்தேயோ, தீத்தும். ஆயர்களான திமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் பவுல் சொன்ன அறிவுரைகளை நாம் கண்டிப்பாக படிக்கணும். இறை வார்த்தை அறிவிக்க ஆசைப்படுகிறீர்களா? இறை வார்த்தை ஊழியராய் மாற ஆசைப்படுகிறீர்களா? அந்த 3 புத்தகத்தை எழுத்தண்ணி நாம் படிக்க வேண்டும். பொருளாசை இல்லாதபடி இயேசுவை அறிவிக்கிற மக்களாய் நாம் உருமாற வேண்டும். இன்னைக்கு நற்செய்தி கொடுக்கிற எச்சரிக்கை மாதிரி போலியான இறை வாக்கினர்களும் இறை வார்த்தை பணியாளர்களும் அதிகமாய் உருவாகிய நாட்களை பார்க்கிறோம். ஒன்று வேணாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வெள்ள சட்டை பேண்டை போட்டுக்கிட்டு 2 கீபோர்டை எடுத்து வச்சுக்கிட்டு மைக்கு 4 வச்சுக்கிட்டு சத்தமாக ஒளிப்பெருக்கியை வச்சு கத்துனோம்னா போதும், காசு கொடுப்பாங்கயா, நமக்கு பின்னாடி வர கூட்டம் இருக்குன்னு சொல்லி நம்பி ஞாயிற்றுக்கிழமை கடையை விற்கிற வியாபாரிங்க மாதிரி இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்மளுடைய வீதிகளில் தெருக்களில் அலைவதை நாம் பார்க்குறோம். அது உண்மை. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் நல்ல ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். கீழே இயேசு தன் தோள்களில் ஆடுகளை சுமந்துட்டு நிற்கிறார். மேலே பார்க்குறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பம், இறைவார்த்தை அறிவிக்கிற குடும்பம், அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிது. இப்போ கீழே வார்த்தை போட்டிருக்காங்க, என்ன அறிவிக்கிறாரு, அவர் ஹெலிகாப்டரோடு இருக்காரு, ஆனால் நான் இன்னும் ஆயனாகவே தான் இருக்கிறேன்னு சொல்லி. அதுதான் இன்னைக்கு உண்மை. எல்லா அவைகளும் எல்லா சபைகளும் வேறுபாடு இல்லாமல் ஏதோ ஒரு இடத்தில் இன்னைக்கு இறை வார்த்தையை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் இயேசு எச்சரிக்கிறார், அவர்கள் உங்களை கொள்ளையடிக்கிற ஓநாய்களாய் மாறியிருக்கிறார்கள் சொல்லி. அவர்களுடைய சிந்தனையில் உண்மையில் ஆண்டவரை அறிவிக்கிறோம் என்ற எண்ணம் இல்லை. ஆகவே தான் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் வீரியம் இல்லாமல் அந்த வார்த்தை அற்புதத்தை அதிசயத்தை நம்மில் செய்ய தவறுகிறது. பல்வேறு அருள் பணியாளர்களை பார்க்கிறோம், பல்வேறு ஊழியர்களை பார்க்கிறோம், கையில் வெறும் விவிலியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக போய் இறை வார்த்தை அறிவிக்கிறாங்க, தெரு தெருவாக போகிறாங்க. எங்கெல்லாம் மக்கள் சுற்றுலாவுக்கு செல்கிறார்களோ அந்த இடத்துலலாம் வாகனத்தை நிறுத்துகிற இடத்துல நின்று நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அறிவிக்கிறாங்க. பல சமயங்கள் அவர்கள்லாம் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், அவங்களை திட்டுவாங்க, அடிப்பாங்க, துரத்துவாங்க. ஆனால் அந்த இடத்தில் திருத்துதர் பணிகளிலே சிறைக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், தலைமை சங்கத்தை பார்த்து வெளியதுக்கப்புறம், இயேசுவை குறித்து இயேசுக்காய் அவமானப்படுத்தப்பட்டனால எப்படி சந்தோஷமாக திருத்துதர் வந்தாங்களோ, அது மாதிரி இங்கே எங்கெல்லாம் இயேசுக்காய் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ சந்தோஷப்படுறாங்க. ஏன், அவர்கள் எங்களை விரட்டி அடித்தாலும் கூட அந்த இடத்தில் நாங்கள் இயேசுவை அறிக்கிடுகிறோம்னு சொல்லி. துன்பங்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இயேசுவை அறிக்கையிடுகிற உண்மையான பணியாளர்களும் உண்மையான திருவைகளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, காசு மையப்படுத்தாமல். ஆனால் இதை நம்ம நல்லா அறிவிச்சோம்னு சொன்னால், 5 வார்த்தைக்கு 10 வார்த்தையை சேர்த்து மனப்பாடம் பண்ணி சொன்னோம்னு சொன்னால் நமக்கு நிறைய காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த இறை வார்த்தையை வியாபாரம் செய்கிற மனநிலையும் போக்கும் திருவைகளும் இன்றைக்கி உருவாகிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல கூடார தமைக்கிறோம், 100 பேரை கூட்டுறோம், அங்கே இருக்கிறவர் எப்படி பணம் சம்பாதிக்கிற கற்று வச்சுக்கிட்டு அடுத்த மாதமே பக்கத்து தெருவில் ஒரு கூடாரத்தை அமைக்கிறோம்னு சொன்னால், இங்கு இயேசு மையம் இல்லை, இங்கு பொருள் மையமாய் மாறி போயிருக்கிறது. அவையெல்லாம் இயேசுவின் பார்வையில் நல்ல மரங்களே கிடையாது. அவை நல்ல மரம் இல்லை என சொன்னால் அந்த நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி கிடைக்காது. அந்த நல்ல கனி கிடைக்கவில்லை என சொன்னால் அதை சுவைக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆற்றலை, அதிசயத்தை, ஆசையை அனுபவிக்கவே முடியாது. ஆக அன்பு மக்களையும், நாம் இறை வார்த்தையை கேட்கிறோம், நமக்கு முன்னால் இறை வார்த்தையை அறிவிக்கிற அநேக பணியாளர்கள் ஊழியர்கள் இருக்கிறார்களே, நற்செய்தி கொடுக்கிற அழைப்பின்படி அவர்களுடைய செயல்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலம் இது. எந்த மனநிலையில் இவர் இயேசுவை அறிவிக்கிறார்? பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இயேசுவை அறிவிக்கிறாரா? அல்லது என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நேற்றும் இன்றும் வாழ்விலும் இறப்பிலும் பசியிலும் பட்டினியிலும் வளமையிலும் வறுமையிலும் நான் இயேசுவை அறிவிக்கிறேன் சொல்லி நற்செய்தியை அறிவிப்பது என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பணி என்கின்ற உணர்வில் பவுல் அறிவித்தாரே, அந்த உணர்வில் அறிவிக்கிறார் என்பதை நாம் முதலில் கண்டடைய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அந்த பணியாளர்களை நாம் தாங்க வேண்டுமே ஒழிய, கையில் விவிலியத்தை எடுத்தவர்களெல்லாம் உண்மையில் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் அறிவிக்கவில்லை. அவர்களிடத்தில் வியாபார மனநிலை மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் ஒரு நாளும் ஆதரிக்கவே கூடாது. இயேசு கொடுக்கிற அழைப்பதுதான், செயல்களை சீர்தூக்கி பாருங்கள், அந்த செயல்கள் கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என சொன்னால் அவர்களுக்கும் அந்த ஞான மேய்ப்பர்களுக்கு நாம் நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டுமே ஒழிய இயேசுவை அறிவிக்காமல் இயேசுவை வியாபார போக்கில் இன்று விற்றுக்கொண்டிருக்கின்ற அது ஆலயம் என்றாலும் சரி, எந்த அவை என்றாலும் சரி, அவர்களை நாம் தாங்கி பிடித்தோம் என சொன்னால் அவர்களுடைய பணியில் அவர்கள் செய்கிற தவறுகளில் நாமும் பங்காளிகளாய் மாறிப்போவோம். ஆக அன்பிற்குரியவர்களே, முதல் வாசகம் கொடுக்குது பார்த்தீங்களா, மனமாற்றத்தை அந்த மன்னன் உணர்ந்தான். ஏனெனில் அவன் கேட்ட பொழுதே அந்த வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, ஆன்மாவை குத்தி ஊடுருவக்கூடிய வார்த்தை அவருக்குள் செயல்பட்டது என சொன்னால் அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையை அறிவித்தவர்களும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்ததால் அது கேட்ட உடனே சுகம் கொடுக்குது. ஆகவேதான் தான் பெற்றுக்கொண்ட இன்பத்தை இந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என சொல்லி எல்லோரையும் கூடி அழைத்து தன் மக்களையும் மனம் மாறும்படி அழைக்கிறாரே. ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தை கண்டிப்பாக செயல்படுது. நாம் தேடி அலைய வேண்டும். தாகத்தோடு அலைய வேண்டிய காலம் இது. உண்மையான வாஞ்சியோடு யார் ஆண்டவரை அறிவிக்கிறார், யாருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, யார் சொன்னவுடன் சுகம் கிடைக்காதுன்னு சொல்லி நாம் தேடி அலைந்து அப்படிப்பட்டவர்களை நாம் தாங்கி பிடிக்கிற பொழுது கடவுளுக்காய் அவர்கள் செய்கிற பணியில் நாம் அவர்களை தாங்கி பிடிக்கின்றவர்களாய் மாறிப்போவோம். ஆக அன்பர்களே, நாம் விழிப்புணர்வு இல்லாமல் குருட்டுத்தனமாய் அறியாமையில் எல்லோரும் அறிவிப்பது வார்த்தை தான் என சொல்லி, ஆனால் எல்லார் வார்த்தையிலும் இயேசு இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே மனித வார்த்தைகளும் இருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இயேசு கொடுக்கின்ற அழைப்பின்படியாக நல்ல மரங்களை கண்டுபிடிப்போம். அந்த நல்ல மரங்கள் தான் நல்ல ஊழியர்கள். அந்த நல்ல மரங்கள் கொடுக்கின்ற கனிகள் தான் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையும் ஊழியர்களும் நமக்கு நல்ல கனிகளை கொடுக்கின்ற பொழுது அவற்றை சுவைக்கின்ற நாம், அவர்கள் வழியாக நமக்குள் எழுகின்ற இயேசு, அந்த அரசன் யோசபாத்தவருக்கு அந்த நொடியில் செய்த அற்புதத்தை போல நமக்கும் செய்வார். அப்படி செய்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசிரியை நம்மால் நமக்குள் மூடி வைத்துக் கொள்ள முடியாது. நாமும் நம்முடைய கரத்தில் விவிலியத்தை எடுப்போம். அந்த இறை வார்த்தையை சென்று பரிசுத்தமாய் பிரமாணிக்கமாய் அறிவிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பலனை இந்த பலியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். அவர் வாக்களிக்கிறபடியாக அவர் தேர்ந்து கொண்டவர்களோடு அவர் எந்நாளும் இருப்பார். அவர்கள் நாவிலே வார்த்தையாய் இருப்பார். அவருடைய கரங்களாய் செயல்படுவார். ஆசிராய் மாற்றியவர் ஆசிரை அவர்கள் வழியாக பொழிந்து கொண்டிருப்பார். நாம் ஆசிரை பெறுவோம், பிறகு ஆசிரை கொடுக்கின்ற மக்களாய் மாறுவோம். அதற்கான வரத்தை இத்திருப்பலியில் ஆண்டவர் கொடுப்பாராக. ஆமீன்.